செழிக்க வேணா
உலகம் யாவையும்
நண்பர்களே, இந்த தமிழ் இலக்கியம் என்கின்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் பெருமை கொள்ளுகின்றோம். இன்று நாம் தமிழ் இலக்கிய பகுதியில் தொல்காப்பியம் ஒரு அறிமுகம் என்கின்ற பேச்சினை கேட்டு மகிழ்வோம். இதனது தொடர்ச்சியை அடுத்த வாரம் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியின் பதிவை 4 வாரங்கள் பிளானட் ஆடியோ 104.6 என்கின்ற இணையதளத்தில் தமிழ் இலக்கியம் என்கின்ற பகுதியில் பதிவிறக்கம் செய்து நீங்கள் கேட்டு மகிழலாம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை இவனை 021-739-879-21-7319-879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு வேண்டுகின்றோம்.
ஒன்றா பொருள்வையின் ஊக்கிய பாலினம் இறுதியாக பொருளுக்குத்தான் பிரிவது என்று முடிவெடுத்தான். இந்த இடத்தில்தான் காமத்தை தள்ளி வைத்து பொருளுக்கு பிரிகிறான் என்று சொன்னால் அந்த உணர்வோடு போகின்றவனுக்கு போன இடத்துல அவன் தடுமாறி பரத்தையோடு சேர்ந்தான் என்று சொல்வது என்பது கற்பனைக்குரியதாக அமையுமே தவிர அது கதை எழுதுவதற்கு வாய்ப்பாக இருக்குமே தவிர உண்மை அப்படி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே இருந்தாலும் நல்ல நேர்மையுடைய அந்த தலைமகன் அப்படி தடம் மாற மாட்டான். சில தளர்ச்சி உடையவர்களை தடம் மாறலாம். தொல்காப்பியரே சொல்கிறார், உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்று. எனவே அந்த வகையில் நோக்கின்ற பொழுது நல்ல தலைவர்களை வைத்துத்தான் அடையாளம் காட்ட வேண்டும் என்று தொல்காப்பியர் மரபில் திருமணம் சொல்கின்ற காரணத்தினாலே இந்த ஒருவனுக்கு ஒருத்தி என்ற அடிப்படையை உணர்வோடே சொல்கிறார். அது மட்டும் இல்ல, கலவி அல்ல, இது அகத்தினுடைய அமைப்பு. கலவியில் எடுத்துக்கொண்டால் ஒத்த கிழவனும் கிழத்தியும் காண்ப சிறந்தது பயிற்றல் என்று சொல்லுகின்ற அமைப்பில் வருகின்ற பொழுது ஒத்த கிழவனும் கிழத்தியும் அதற்கு உரை எழுதுகின்ற இளம்பொருள் அழகாக எழுதி காட்டுவார். பிறப்பை குடுமை ஆண்மை ஆண்டோடு இவையெல்லாம் இருக்கக்கூடிய 10 ஒத்த குணங்கள் அது ஒத்த என்று சொன்னார். அது மட்டும் சொல்லியிருந்தா தொல்காப்பியன் தொல்காப்பியன் இல்ல, அதுக்கு மேல சொல்றதுதான் தொல்காப்பியன். தமிழை காப்பாற்றுகிறான், தமிழ் பண்பை காப்பாற்றுகிறான். 12 வகையான குண தீமையான குணங்கள் இருக்கக்கூடாது. நிம்பிரி என்று சொல்லக்கூடிய, நிம்பிரி கொடுமை என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு நூற்பா சொல்றார். இந்த பிறப்பே கொடுமை அடிமை என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு அடுத்த நூற்பா அது. இது மெய்ப்பாட்டியில் வருகின்ற ஒரு சூழ்நிலை. அதுல சொல்லுகின்ற பொழுது பொருத்தமில்லாத கணவனுக்கும் மனைவிக்கும் பொருத்தமில்லாத குணங்கள் 12. இந்த 12 பல வகையா இருக்கிறது. உன் குடும்பம் உயர்ந்து என் குடும்பம் உயர்ந்து இதெல்லாம் இப்படி எல்லாம் சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கூடாதெல்லாம் தொல்காப்பியர் வாழ்வியா அப்படி சொல்றாரு. தொல்காப்பியர் அந்த குணம் இல்லாதது தீய குணங்கள் விட்டு அப்படி பதிவு பண்றாரு எல்லாரத்தை. இதுக்கு மேல 12வது என்ன தெரியுமா? அதுதான் மிக சிகரம் வைத்தவர், அதுதான் தமிழ் பண்பை காப்பாற்றுகின்ற ஒன்று, ஒருவனுக்கு ஒருத்தி என்பதை காப்பாற்றுகின்ற இடம். அது சொல்றார் ஒப்புமை. ஒப்புமை கூடாது அப்படின்னா நீங்க ரொம்ப, நான் சொல்லுவது நீங்க நாகரிகமா புரிஞ்சுப்பீங்க. என் மனைவியை காட்டிலும் அவன் ரொம்ப அழகா இருக்கா சொல்வது அநாகரிகம். என் கணவனை காட்டிலும் அவன் அழகா இருக்கிறான் சொல்வது அநாகரிகம். இந்த ஒப்புமை என்ற சொல்லை தொல்காப்பியர் சொல்லவில்லை என்று சொன்னால் அவன் மிருகத்திற்கு சமம் என்பதை பதிவு பண்ணிவிட்டார் என்று ஆகிவிடும். ஆனால் தொல்காப்பியர் அந்த தொன்மையை காப்பு இடுகிறார். காப்பிடுதல் என்று சொன்னால் ஒரு இடம் பூட்டப்பட்டு அதற்கு மேலே சீல் வைக்கிற போது அதுதான் காப்பு. அது மாதிரி இங்க ஒரு ஆணையிடுகின்ற தன்மையாக ஒப்புமை என்று சொல்லக்கூடிய ஒன்று ஒரு கணவனுக்கும் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இருக்கக்கூடாது என்று தொல்காப்பியர் ஆணித்தரமாக சொல்லுகிறார் என்று சொன்னால் எப்படி இருக்க முடியும்? சில தளர்ச்சிகள் வருவதை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒளிபியலை உண்மையாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. சிலருக்கு ஒளிபியல் மார்க்கமாக இருப்பது, குறிப்பாக சொல்ல போனால் பருத்தியை பற்றி சொல்கின்ற பொழுது ஏராளமான பருத்தியல் இப்பருத்தை காமப்பருத்தியில் ஒட்டு பசங்க இல்லனமா வருது. ஆனால் இந்த ஒளிபியலையே உண்மையாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கொள்வது பகுத்தறிவுக்கும் உகந்தது இல்லை. சில தடுமாற்றங்கள் வருவதை நாம் விதிவிலக்காக அமைத்துக் கொள்ளலாம். புகைவண்டி ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது புகைவண்டியினுடைய அந்த தண்டவாளத்தில் அந்த வண்டியானது சற்று அதை தடம் மாறிவிட்டது. தடம் மாறிவிட்டதையே வாழ்க்கையாக கருதக்கூடாது. தடம் மாறியது மீண்டும் தண்டவாளத்தில் ஏற்றுவதை போல தடம் மாறிய ஒன்றையே அதிகமாக நாம் கொக்கரித்துக் கொண்டிருக்க கூடாது. இதனுடைய சூழ்நிலையினுடைய அமைப்பினால்தான் தொல்காப்பியம் ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்லக்கூடிய உன்னதமான ஒரு கோட்பாடு. இந்த ஒப்புமை என்பது தலைவனுக்கு மட்டுமில்லை, தலைவிக்கும் அப்படித்தானே. அதனால்தான் தலைமக்கட்காகாத குணம் என்றே தலைப்பு என்று சொன்னால் தலைவன் தலைவி என்று சொல்லக்கூடிய ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்லக்கூடிய அந்த பாங்கிலே நமக்கு சரியாக தீர்க்கமான ஒரு அழுத்தமான உண்மையை மானுடம் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லக்கூடிய அழுத்தத்தை தொல்காப்பியர் ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்லக்கூடிய இந்த இலக்கண வரம்போடு சொல்லப்பட்ட காரணத்தினால்தான் வாழ்க்கை என்பதும் ஒரு இலக்கணம். இவ்வளவோ பரிமாணங்களுக்குன்னே இவ்வளவு பன்முக பாங்குகள் இருக்கின்ற இருந்தாலும் இந்த எசன்ஸ் ஆஃப் தொல்காப்பியம், தொல்காப்பியத்தினுடைய சாரம் என்ன, அது ஒழுக்கத்தினுடைய அடிப்படையிலே அமைந்த ஒன்று. எனவே தமிழன் ஒழுக்கத்தினுடைய சீர்மை உடையவன் என்ற கருத்தினை தொல்காப்பியம் பதிவு செய்திருக்கிறது. சில புறம்போன தன்மையாக இருப்பது எல்லாம் சங்க இலக்கியங்கள் பரவலாக பருத்தியை பற்றிய குறிப்புகளை ஏராளமாக பேசினாலும் அதையே உண்மை என்று கருதி விதைத்துக் கொண்டு விளைச்சலை நாம் அறுவடை செய்து கொண்டிருக்க கூடாது. அந்த உண்மையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய கம்பர் ஒருவனுக்கு ஒருத்தி என்பதற்காகவே காப்பியத்தை மிக சிறப்பாக செய்தார். அதுல சில நழுவல் வந்து விட்டாலும் கூட ஒரு புதுமையை புதுக்கினார் இளங்கோவடிகள். காரணம், ஒருவனுக்கு ஒருத்தி என்பதை நாம் வெளிப்படையாக பேசினாலும் கூட தொல்காப்பியம் சொல்லுகிறது, ஒருவார் கிழவி ஏனைவார் கண்ணும் வருவதுதானே வழக்கண மொழிவு. ஒரு நூற்பா ஒருவார் கிழவி, ஒரு செய்தியானது ஒன்றில் மட்டும் இருக்கக்கூடாது, அது இன்னொன்றுக்கு வரும். நஞ்சுண்டான் சாவான் என்று சொன்னால் சேனாவர் சொல்கிறார் நஞ்சு உண்டவளும் சாவான் என்று அனுமானிப்பதை போல, வள்ளுவர் சொல்கிறார் தன் மகனை சான்றோடு என கேட்ட தாய் என்று சொன்னால் தன் மகளை என்று சொன்னாலும் தவறு இல்லை. ஒருவார் கிழவி ஏனைவார் கண்ணும் வருவது, இது இயற்கை. இப்படி பொருத்தி பார்த்தால்தான் இலக்கணம் நமக்கு சிறக்கம். இல்லை என்று சொன்னால் வாய் பிழித்ததோ மாங்காய் பிழித்ததோ. இப்படி ஒரு நிகழ்ச்சியே நடந்தது, ஒரு நிகழ்ச்சியே நடந்தது. அதுக்கு நான் இந்த நூற்பாவை சொல்லி இந்த செய்தி நான் விளக்கிய பிறகுதான் அது விளக்கமாக தெரிந்தது. அவைக்கு நான் எதுக்காக சொல்லுங்க, இப்படி எல்லாம் பல செய்திகள் நமக்கு வருகின்ற சூழ்நிலை தான். ஒருவனுக்கு ஒருத்தி என்பதை நாம் பரவலாக பேசினாலும் கூட இந்த கருத்தினுடைய மறுபக்கமாக மறுபக்க வாசிப்பாக இருக்கிறதே இந்த ஒருத்திக்கு ஒருவன் என்பதை கோவலனை வைத்தே காட்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நம்முடைய இளங்கோவடிகள் மாதேவி படைக்கிறார். மாதேவி வைத்தே ஒரு புரட்சி பண்ணுகிறார். ஒருத்திக்கு ஒருவன், இந்த ஒருவனுக்கு ஒருவன் ஒருத்தி என்று சொல்கின்ற அமைப்பு ஒருவார்களை ஏனைவார்கண்ணே வருவதானி என்று வருகின்ற பொழுது கொண்டு கூட்டாக நினைத்துக் கொள்வதால் ஒருத்திக்கு ஒருவன் என்ற ஒரு புதிய இலக்கண மரபினை ரெண்டையும் சேர்த்து ஒட்டு சேர்ப்பது போல, ஒட்டு மாங்கனியை போல, இயல்பாக இருக்கிற மா செடி வேற, ஆனா ஒட்டு மா செடி என்பது வேற. அதுபோல ஒரு ஒட்டுமா இலக்கண உணர்வோடு இளங்கோவடிகள் ஒருத்திக்கு ஒருவன் என்றதை மாதவியை உதாரணம் காட்டி எழுதினாரு. அந்த நெஞ்சை எள்ளும் அந்த ஆசான் அவனை வணங்க வேண்டும். தொல்காப்பியத்திற்கு அவன் கொடுத்த சிகரம் அது. எனவே தொல்காப்பியத்தை பலர் பல வகையாக சிந்தித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் ஒரு மொழி என்பது தன்னுடைய எல்லையில் மட்டும் இல்லாமல் அது விரிவடைந்து இன்னொரு எல்லையும் தாண்டுகின்ற சூழ்நிலை வருகின்ற பொழுதுதான் அந்த மொழிக்கு ஆக்கமும் ஊக்கமும் பெருமையும் வளர்ச்சியும் அது மக்களால் பேசப்படுகின்றது. அது வாழ்வுக்குரிய மொழியாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்தொழிந்து அழியாவின் சீரழமை என்று மனோன்மணியம் பேசினாரே, அதற்கு சிறப்புடையதாக இருக்கிற நம்முடைய தாய்மொழி என்று வருகின்ற பொழுது அது செம்மொழிக்குரிய சிகரம் தொட்ட செம்மொழியாக பல தமிழ் அறிஞர்களாலும் மட்டுமில்லாமல் வெளிநாட்டு அறிஞர்களாலும் அது வகைப்படுத்தப்பட்ட சூழலாம் இருக்கிற காரணத்தினால்தான் வாழ்வு என்பது வெறும் மொழி மட்டும் இல்லை, வாழ்க்கையும் ஒரு இலக்கணமுடையது என்பதால்தான் நம்முடைய திருவள்ளுவர் தொடங்குகின்ற பொழுதே அகர முதலனும் தொடங்கினார். ஆ முதலனும் தொடங்கி இருக்கலாம், ஆனா கரம் என்ற சொல்ல ஏன் சேர்க்கணும்? கரம் என்ற சொல் பொருளற்றது, ஆனால் அதுக்கு ஒரு இலக்கணம் இருக்கிறது. எழுத்து சாரியை சொல் சாரியை தொல்காப்பியம் சொல்லுது. நான் அதுதான் இந்த முதல் திருக்குறளையே ஒரு மணி நேரம் பேசலாம். இந்த முதல் திருக்குறளை பற்றியே ஒரு பெரிய ராஜசாமி கோதண்டமாணி பிள்ளை அவர்கள் 120 பக்கத்துக்கு பெரிய ஆராய்ச்சி நூல் எழுதியிருக்கிறார். நான் எதுக்கு சொல்ல, அதே போல மணி விளக்கம் என்று கா அப்பாதுரையால் பெரிய தலையாணிமாறு உரை எழுதியிருக்கிறார். இதெல்லாம் பல தொல்காப்பியத்தினுடைய அடிப்படை. அவர்கள் ஆங்காங்கே மாஞ்சு மாஞ்சு எழுதுறாங்க. ஏன் சொல்ல எழுதினா தொல்காப்பியம் இப்படியெல்லாம் பதிவாகப்பட்டிருக்கிறது. எனவே தொல்காப்பியத்தை நாம் கையில் எடுக்கின்ற பொழுது அது ஒரு புனிதமான ஒரு நூல் என்ற உணர்வோடு பார்க்கிற பார்வையை ஒரு புதிய நோக்கினை. அதுக்காகத்தான் நான் கூட தினமணியில வான் சிறப்பு என்ற அதிகாரத்தினுடைய சிறப்பை சொல்கின்ற அந்த அமைப்பில் அந்த மழையை பற்றி சொல்கின்ற பொழுது கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கு எடுப்பதும் எல்லாம் மழை என்று வள்ளுவன் சொல்லியிருக்கிறானே, அந்த வள்ளுவன் சொல்லியிருக்கிற அந்த எழுத்தினுடைய அமைப்பை நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். இந்த அவையில கெடுப்பதும் எடுப்பதும் என்ற சொல்லல அளவடை போட்டு எழுத வேண்டிய தேவையே இல்லை. நீங்க எடுத்து பாருங்க, அளவடை தேவையே இல்லை. அளவடைக்கு இதுக்கு எந்த விதமான தோட்டப்படல பொருள் அளவடை போட்டதுனால எந்த விதமான ஒரு அமைப்பும் இல்லை. ஆனால் திருவள்ளுவர் நாட்டு நடப்பை கருதி இருக்கிறார். இதற்கு கை கொடுத்தவர் தொல்காப்பியர். மாத்திரை முதலா அடிநிலை காரும் நோக்குதற்குரிய நோக்கு என்றே செயலி அல்ல, நோக்கு என்ற அலங்காரத்தின் மூலமாக, நோக்கு என்ற வகையின் மூலமாக நோக்கி பார்த்தால்தான். மழை பெய்து இன்றைக்கு கெடுத்தது சென்னை, அதுபோல ஒரேடியா கெடுத்து விடும் என்ற குறிப்பினை அவன் உரையடையில ஆயிரம் பக்கம் எழுதலாம். ஆனால் வார்த்தையில ஒரு அளவடையாகிய ஓசை நீட்டிப்பினாலே சொல்லிவிட்டானே. இந்த சொல்வதற்கு வள்ளுவனுக்கு தந்தையாக இருந்த தொல்காப்பின் வழிவகத்தானே. எல்லா செய்தியும் இதன்பால் உள என்றார். திருவள்ளுவர் மாலையிலே திருவள்ளுவத்துக்கு நாம் எவ்வளவு மகுடம் சூட்டுகிறோமோ அவ்வளவு மகுடமும் தொல்காப்பியத்துக்குள்ளே இருக்கிறது. நீங்க நுழைந்து படிப்பதற்குரிய வாய்ப்பினை, நல்ல வாய்ப்பினை இளங்கோவடிகள் நல்ல களம் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த களத்தை நன்கு நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா எவ்வளவோ செய்திகள் ஏராளமா இருக்கின்றன. அவர்கள் சொன்னார்கள், தொல்காப்பியம் தான் என்னுடைய மகளுடைய, அது பற்று இருந்தா தான் வைக்க முடியும், இல்லைன்னா வைக்க முடியாது. அவ்வளவுதான் உண்மை. வாசுப்பா மாணிக்கனாருடைய முதல் மகனுக்கு பெயர் தொல்காப்பியர். அண்ணன் கூட அடிக்கடி செல்வார், அவங்க தம்பி பாரி அடிக்கடி செல்வார். இங்க வில்லினூர்ல வேலை பார்த்தாரு அவர் வங்கியில. எதுக்கு சொல்லுங்க, அதாவது இந்த அளவுக்கு அந்த தொல்காப்பியத்தினுடைய புகழும் பெருமையும் உலகளாவிய அமைப்பில் இருக்கிற காரணத்தினால்தான் எனக்கு ரொம்ப மனதுக்கு முதல் நினைவு என்னன்னா, உலக தொல்காப்பியர் மன்றம் என்று அது ஏதோ ஒரு வட்டத்திற்குள்ளே இல்லாமல் உலக என்ற அடைமொழி சொன்னதினாலே தமிழ் இலக்கியம் எல்லாமே உலகத்தை நோக்கியது என்ற அளவிலேயே இதற்கு ஒரு சிறப்பை சேர்த்திருக்கிற இளங்கோ அவர்களுக்கு உளமார்ந்த நன்றியை நாம் எல்லோரும் நெஞ்சார்ந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த அவை நல்ல அவை, இது திங்கள்தோறும் பயன்படுத்திக் கொண்டாம் சிறப்படைவதாக சொல்லி நல்லதொரு வாய்ப்பினை எனக்கு கொடுத்த நம்முடைய உலக தொல்காப்பியர் மன்றத்தினுடைய அமைப்பாளர் அத்தனை பேருக்கும் நான் நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லிக் கொண்டு, ஏதேன்னு நான் கூறியதிலே குறை இருந்தால் என்பால் தள்ளி நிறை இருக்குமானால் அது எனக்கு தமிழ் அறிவுறுத்திய ஆசிரிய பெருமக்களுக்கே சாரும் என்பதாக சொல்லி, பேச்செல்லாம் தமிழ் மொழியின் பெருமை பேசி, பெற்றதெல்லாம் தமிழ் தாயின் பெற்றி என்று, மூச்செல்லாம் தமிழ் மொழியின் மூச்சை வாங்கி, முற்றுமொழி திருப்பணிக்கு தம் மூச்சென்றின் பேச்சை நிறுத்தி வருகிறேன், விடை வருகிறேன், வணக்கம்.
இப்பொழுது புலவர் சீனு ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் ஆடை போர்த்தி சிறப்பிப்பார்கள்.
அக்னி அமைப்பில் நிர்வாக பொறுப்பேற்று நடத்துகின்ற என்னுடைய அருமை நண்பர் மாலன் அவர்களே, இந்த அமைப்பில் அறங்காவலர்களில் ஒருவராக திகழ்கின்ற அம்மையார் சிவசங்கரி அவர்களே, வருகை தந்துள்ள இலக்கிய ஆர்வலர்களே, தமிழ் சான்றோர்களே, கவிஞர் பெருமக்களே, எழுத்தாளர் நண்பர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, என் உயிரினும் மேலான அன்பு உடன்பெறப்பட்டது. தமிழ் மழை பொழியும் என்று சொல்லி என்னை அழைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே இரண்டு நாட்களாக விழா நிகழ்ச்சி நடைபெறும் பொழுது மழை பொழிந்தது என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்று அந்த மழையும் சேர்ந்து பொழிய வேண்டாம் என்கின்ற விண்ணப்பத்தோடு என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். அக்னி அமைப்பின் சார்பாக நல்ல பல பணிகளை கடந்த காலத்திலே நிறைவேற்றி வருகின்ற இந்த அறங்காவல் குழுவினர் தமிழை வளர்ப்பதற்கும் போற்றுவதற்கும் பாதுகாப்பதற்கும் மேலும் அதற்கு வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கும் இத்தகைய நிகழ்ச்சிகளை தொடங்கியிருப்பது வரவேற்கத்தக்க ஒன்றாகும். தமிழுக்கும் அமுதன்று பேர் என்ற தலைப்பில் இந்த மூன்று நாள் நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தமிழுக்கும் அமுதன்று பேர் அந்த சொற்றொடரை ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய கவிதை வரி அது. தமிழுக்கு அமுதென்று பெயர் என்று புரட்சி கவிஞர் சொல்லாமல் தமிழுக்கும் அமுதென்று பெயர் என்று ஏன் சொன்னார் என்று எண்ணி பார்த்தால், ஏற்கனவே அமுதுக்கு அமுதென்று பெயர், அத்துடன் தமிழுக்கும் அந்த பெயர்தான் என்பதை எடுத்து காட்டுகின்ற வகையிலேதான் புரட்சி கவிஞர் அதற்கு மாத்திரம் அமுதென்று பெயர் இல்லை, தமிழுக்கும் அமுதென்றுதான் பெயர் என்று மிக அழகுபட அந்த கவிதை வரிகளை தீட்டியிருக்கின்றார். அந்த தலைப்பில் மூன்று நாட்களில் சொற்பொழிவு. நேற்றைக்கு முன்தினம் அருமை தம்பி வலம்புரி ஜான் தற்கால தமிழ் என்ற தலைப்பிலும், நேற்றைய தினம் இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் இடைக்கால தமிழ் என்ற தலைப்பிலும், இன்று நான் சங்ககால தமிழ் என்ற தலைப்பிலும் உரையாற்றுகின்ற வாய்ப்பு அமைந்திருக்கின்றது. தற்கால தமிழ், இடைக்கால தமிழ், சங்ககால தமிழ் என்ற இந்த மூன்றையும் நினைக்கும் பொழுது தமிழகத்திலே மிகச் சிறப்பாக போற்றப்படுகின்ற முக்கனியின் நினைவுதான் எனக்கு வருகிறது. முத்தமிழ் மும்முரசு என்றெல்லாம் வழங்கப்படுகின்ற அந்த வரிசையில் முக்கனியும் நீண்ட நெடு நாட்காலாக வழங்கப்படுகின்ற ஒரு சொற்றொடர். வாழை மா பலா. தற்கால தமிழ் வலம்புரிஜான் பேசிய அந்த தற்கால தமிழ் என்ற தலைப்பு வாழை கொண்டது. கஷ்டமில்லாமல் உரித்து சாப்பிட்டு விடலாம். நேற்று இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் பேசிய அந்த தலைப்பு இடைக்கால தமிழ். வாழைப்பழத்தை போல அவ்வளவு சுலபமாக சாப்பிட இயலாது. தோலை சீவ வேண்டும் மாம்பழத்தில், அல்லது அறுத்து சாப்பிட வேண்டும், அல்லது வாயிலே வைத்து உறிஞ்சி சாப்பிட வேண்டும். இவ்வளவு கஷ்டம். அதை விட சற்று அதிக கஷ்டம் இடைக்கால தமிழ் மாங்கனியாக இருப்பதா. எனக்கு கிடைத்திருப்பதோ பலாக்கனி. சங்ககால தமிழ் பலாக்கனி போன்றது. சங்ககால தமிழிலே கையாளப்படுகின்ற சொற்கள் எளிதில் புரியக்கூடியவைகள் அல்ல. சற்றொப்ப 2000 ஆண்டுகளுக்கு முன்பு செய்யுள்களில் அகத்தில் புறத்தில் 10 பாட்டில் 8 தொகையில் 15 கணக்கில் இப்படியெல்லாம் இடம்பெற்ற அந்த சொற்களுக்கு பொருள் காண வேண்டுமே ஆனால் அதை எளிமையாக்கி புலவர்கள் ஒரு பொருள் சொல்ல, அதை மேலும் எளிமையாக்கி அடுத்து வருகின்ற அறிஞர்கள் ஒரு பொருள் சொல்ல, இதற்கு பிறகுதான் சங்ககால தமிழ் என்ற அந்த பலாச்சொலையை நாம் பெற முடியும். பலாப்பழத்தினுடைய முள், அது அகற்றப்பட்டால் தோல், அது அகற்றப்பட்டால் தசை துணுக்குகளாக வருகின்ற சில பொருள்கள், அது அகற்றப்பட்டால் அதோடு ஒட்டி இருக்கின்ற நரம்புகள், அதையும் தாண்டி சென்றால் கையிலே ஒட்டிக் கொள்கிற பிசின், அதையும் தாண்டிய பிறகுதான் பலாச்சொலை நமக்கு கிடைக்கிறது. அதே போலத்தான் இவ்வளவு சிரமத்தை ஏற்றுக்கொண்டுதான் பலாக்கனி போன்ற பலாச்சொலை போன்ற சங்க தமிழை நாம் உணர முடிகிறது, சங்ககால தமிழ் செய்யுள்களை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த மூன்று தலைப்புகளில் முக்கிய தலைப்பாக இன்னும் சொல்ல வேண்டுமெனால் தலையாய தலைப்பாக தமிழுக்கும் அமுதென்று பெயர் இட்டுள்ள அக்கினி அமைப்புக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அமுது என்றால் என்ன? அதே ஒரு பெரிய ஆராய்ச்சி. அமிழ்து என்பதற்கு திருக்குறளை தேடினால் அமிழ்தனும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். வேறு எதுவும் அமுதில்லை. தன்னுடைய குழந்தை நாம் கூழ் குடித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் தவழ்ந்து வந்த அந்த பாத்திரத்தில் தன்னுடைய சிறு கையை விட்டு அளாவுகிறதே, அப்படி அளாவிய மாத்திரத்தில் அந்த ஏழை குடிசையிலே கலையத்திலே ஊற்றப்பட்ட கூழ் கூட அமுதத்தை விட சிறப்பானதாக ஆகிவிடுகிறது. அமிழ்தனும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ் என்றார் வள்ளுவர். இன்னொரு இடத்தில், வான் என்று உலகம் வழங்க வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரப் பாற்று என்றார். வான் என்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரப் பாற்று என்று குறிப்பிட்டார். ஆனால் அமிழ்தம் பற்றிய புராணக் கதை ஒன்று உண்டு. தேவர்களும் அசுரர்களும் மேருமலையை மத்தாக கொண்டு வாசுகி என்ற மிக நீளமான ஒரு பாம்பை கயிறாக பிடித்து திருப்பார்கடலை கடைந்து, அப்படி கடையும் பொழுது மோர் கடையும் பொழுது வெண்ணெய் திரள்வது போல அமுதமும் விஷமும் திரண்டு வந்து அமுதத்தை தேவர்கள் எடுத்துக்கொண்டு விஷத்தை மிச்சமிட்ட போது உலகமே அழிந்துவிடுமோ என்கின்ற அச்ச உணர்ச்சி ஏற்பட்டு எல்லோரும் சிவனிடத்திலே போய் வேண்டி நிற்க, விஷத்தை நான் கடலிலே விட்டு வைக்க மாட்டேன் என்று அவரே அதை வாரி எடுத்து தானே இந்த விஷத்தை உண்டு உலகத்தை காப்பாற்றுகிறேன் என்று விஷத்தை அவர் வாயிலே போட்டுக்கொள்ள, விஷம் முழுமையாக வயிற்றுக்குள்ளே சென்றால் கணவனுக்கு ஆபத்து வரும் என்று பயந்த பக்கத்தில் இருந்த பார்வதி சிவபெருமானுடைய கழுத்தை பிடித்துக் கொண்டு அந்த விடத்தை நிறுத்திவிட அது கண்டத்திலேயே நின்றுவிட்டது. அதுதான் நீலகண்டன். அப்படி அன்றைக்கு சிவனுடைய கழுத்திலே நின்ற அந்த கண்டன் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா ஆள்களுக்கும் இப்பொழுது கண்டமாக தொட்டு பார்த்தால் தெரியும், ஒருவரும் தொட்டு பார்த்துக் கொள்ளலாம். இப்படி ஒரு புராணமும் உண்டு. ஆக அமுதத்திற்கு சுற்றி வளைத்து இப்படி ஒரு கதை உண்டு. ஆனால் பாரதிதாசன் சொல்லுகிறார் அமுதத்தை பற்றி, ஏனென்றால் தமிழுக்கும் அமுதன்று பெயர் என்று சொன்னவர் அல்லவா. எனவே புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்லுகிறார், அமுதம் என்றால் எல்லாவற்றையும் விட உயர்ந்த ஒரு பொருளுக்கு அமிழ்தம் என்று பெயர் என்று குறிப்பிடுகிறார். மழை எல்லாவற்றையும் விட உயர்ந்ததல்லவா. வான் என்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணர் பாற்று என்று குறிப்பிட்டானே வள்ளுவன். அந்த அமிழ்தம் இருந்தால்தான் உழவன் வாழ முடியும், உழவன் வாழ்ந்தால்தான் உலகம் வாழ முடியும். எனவே அந்த அமிழ்தத்தை தலைப்பாக வைத்துத்தான் தமிழுக்கும் அமிழ்தென்று பெயர் என்று இந்த தலைப்பை இன்றைக்கு அமைத்து கொடுத்து 3 நாட்களாக எங்களை பேச வைத்திருக்கின்றார்கள். இந்த அக்னி என்கின்ற இந்த அமைப்பின் மீது இது ஆரம்பிக்கப்பட்ட போது எனக்கு ஒரு வெறுப்பு, உண்மையை சொல்ல வேண்டும். அம்மையார் சிவசங்கரி அவர்களின் இடத்திலே பல தடவை தொலைபேசி மூலமாக அழைத்த நேரத்திலே கூட, அது என்ன அக்னி என்று பெயர் வைத்திருக்கிறீர்களே, வடமொழி பெயர். எனவே நான் வர இயலாது என்று அப்பட்டமாக சொல்லாவிட்டாலும் வருகிறேன் வருகிறேன் என்று ஓராண்டு காலமாக நாள் கடத்திக் கொண்டிருந்தேன். இப்பொழுது கூட நம்முடைய நண்பர் மாலன் அவர்களும் சிவசங்கரியும் என்னை சந்தித்து இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று வலியுறுத்திய பொழுது முதலில் ஒப்புக்கொண்டாலும், அம்மையார் சொன்னார்கள், வலம்புரி ஞானம் இலக்கிய செல்வரும் மாணவர்கள் தேர்வுக்கு படிப்பதை போல படித்துக் கொண்டு வந்து இங்கே பேசினார்கள் என்று. நானும் அப்படித்தான் அம்மா. நான் ஒரு 6 அல்லது 7 நாட்களுக்கு முன்பு மாலனுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு இந்த நாட்களை சற்று தள்ளி வைத்துக் கொள்ளலாமா என்று கேட்டேன். ஏன் என்று கேட்டார். மதுரையிலே எங்கள் இயக்கத்தின் மாநாடு இருக்கிறது, அதற்கிடையிலே கட்சியினுடைய பொருளாளர் தேர்தல் இருக்கிறது, அதில் யாராவது என்ன குழப்பங்களையாவது ஏற்படுத்துவார்கள் பத்திரிகைகளில், அதையெல்லாம் சமாளிக்க வேண்டிய பிரச்சனை இருக்கிறது. எனவே ஆகஸ்ட் திங்களில் வைத்துக் கொண்டால் எனக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் விரும்பினால் நானே வலம்புரி ஜானுக்கும் குமரி அனந்தனுக்கும் தொடர்பு கொண்டு பேசி அவர்களையும் ஒப்புக்கொள்ள சொல்கிறேன் என்றெல்லாம் சொல்லி பார்த்தேன். அவர் ஒரே அடியாக உண்மையோ பொய்யோ தெரியாது, அழைப்பிலெல்லாம் அச்சடிக்கப்பட்டாகிவிட்டது, அனுப்பியாகிவிட்டது, முதலில் அச்சடிக்கப்பட்டாகிவிட்டது என்று சொன்னார், அடுத்த வினாடியிலே அனுப்பியாகிவிட்டது என்றும் சொன்னார். சரி, எப்படியும் தயாரித்து விடுவோம் இந்த உரையை என்பதற்காக நான் தென்னார்காடு வள்ளலார் மாவட்டத்துக்கு சென்ற பொழுது ஒரு நாள் நெய்வேலியிலே தங்கி இதற்கான குறிப்புகளை எடுப்பது என்று முடிவு செய்து என்னுடன் வந்த நண்பர் வீராசாமி துரைமுருகன் அவர்களை எல்லாம் அங்குள்ள இயக்க வேலைகளுக்கு நீங்கள் சென்று வாருங்கள் என்று அவர்களை அனுப்பிவிட்டு நெய்வேலியிலே தங்கி காலையிலே ஒரு 8 மணிக்கு இந்த பணியை தொடங்கினேன், படிக்கின்ற பணியை. அந்த நேரம் பார்த்து தினமணி பத்திரிகை என் கையிலே கொண்டு வந்து கொடுத்தார்கள். அதில் இருந்த செய்தி என்னவென்றால் பேசிக் கொள்ளுகிறார்கள் என்ற செய்தி. அதில் திமுக பொருளாளர் தேர்தலில் பலத்த போட்டி, கருணாநிதி தடுமாறுகிறார், தவிக்கிறார், இன்ன நாள் போட்டியிடுகிறார்கள், யாரோ ஒரு உறவினர் வெளிநாடு சென்றிருப்பவர் வந்த பிறகுதான் இது நிர்ணயிக்கப்படும் என்றெல்லாம் செய்தி வந்தவுடன் நான் ஒரு 56 ஆண்டுகால அரசியல்வாதி இருந்தாலும் கூட என்னுடைய பலகீனம் ஒரு சென்சிட்டிவ் என்பார்கள் ஆங்கிலத்தில், அதே போல இது போன்ற செய்திகள் வருகிற நேரத்தில் சற்று நான் பலகீனம் அடைவது வழக்கம். இதை வைத்துக் கொண்டு எல்லோரும் என்னை பலகீனப்படுத்தலாம் என்று எண்ணாச்சுகள். ஒரு சோர்வு ஏற்பட்டது, உடனடியாக எல்லாவற்றையும் எடுத்து வைத்துவிட்டு அன்றைய தினம் நான் எதையும் படிக்கவில்லை, படுத்து தூங்கிவிட்டு மாலையிலே உள்ள நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டேன். எனவே இன்று இன்னும் நேரம் பேசக்கூடிய ஒரு இலக்கிய உரையை கெடுத்தது, அந்த புண்ணியத்தை கட்டிக்கொள்ளது பத்திரிகை அல்ல, இந்த பத்திரிகையில் வந்த செய்தி என்பதை மாத்திரம் நான் இங்கே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்று நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சி நடத்துகின்ற இந்த அமைப்பின் பெயர் அக்னி என்பதில் எனக்கு சற்று கருத்து மாறுபாடு உண்டு என்று சொன்னேன். ஆனால் அதை நானே ஒரு வகையாக சரி செய்து கொண்டு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். அக்னி என்ற சொல் வடமொழி என்றாலும் கூட எழுத்துக்களை பிரித்து பார்த்தால் ஆ என்ற உயிரெழுத்தும் இக் என்கின்ற மெய்யெழுத்தும் இன் பிளஸ் நீ என்ற உயிர்மை எழுத்தும் தமிழுக்கே உயிரான இலக்கணமான உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மை எழுத்து இந்த மூன்றும் சேர்ந்த கலவையாக அகில் என்ற இந்த சொல் உருவெடுத்திருப்பதை எண்ணும் பொழுது அவர்கள் எண்ணி பார்த்ததை செய்தார்களோ என்னவோ எனக்கு தெரியாது. ஆனால் மிக பொருத்தமாக இந்த சொல் அமைந்திருக்கின்றது. அந்த அகில் நடத்துகின்ற இந்த விழாவிலே தமிழுக்கு ஏற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்றால் இது மாத்திரமல்ல தமிழுக்குள்ள பெருமை. தமிழ் என்ற சொல்லே கூட நான் இப்பொழுது சொன்னேனே உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மை எழுத்து என்று, அதே போல தமிழ் என்கின்ற அந்த மொழிக்குரிய சொல்லே கூட தமிழிலே சொல்லப்படுகின்ற மூன்று இனங்களையும் கொண்டது, வல்லினம் மெல்லினம் இடையினம், இந்த மூன்றையும் கொண்டது. கஜட தவற அதில் வருகின்ற தா முதல் எழுத்து வல்லினம், ஞன நமன அதில் வருகின்ற மா மீ இரண்டாவது எழுத்து தமிழுக்கு, ஜரல வழல அதில் வருகின்ற ழா ஈழ் தமிழுக்கு மூன்றாவது எழுத்து. ஆகவே மூன்று இனங்களையும் அடக்கிய ஒரு சொல் இந்த மொழிக்குரிய சொல் தமிழ் என்கின்ற சொல்லாகும். இன்னொரு பெருமை, இந்த தமிழை இயல் இசை நாடகம் என்று மூன்றாக பிரித்து நாம் பாராட்டிக் கொண்டிருக்கின்றோம். இயல் இசை நாடகம் என்று சொன்னாலும் கூட முதல் வரிசையிலே முதலிடத்திலே இன்றைக்கு இயல் இருந்தாலும் கூட உலகம் தோன்றி உயிர் இனங்கள் தோன்றி மனிதன் தோன்றி சமுதாய அமைப்புகள் தோன்றி வளர்ந்து வந்த அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இயல் முதலிலே இருந்திருக்க முடியாது, இசை முதலிலே இருந்திருக்க முடியாது, நாடகம்தான் முதலில் இருந்திருக்க முடியும். ஏனென்று கேட்டால் மனிதன் தன்னுடைய தேவைகளை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்கிற நேரத்தில் கைகி அசைவுகளால் அபிநயங்களால் அது வேண்டும் இது வேண்டும், தலையை வலிக்கிறதென்றால் தலையை பிடித்து காட்டியும், கையை வலிக்கிறதென்றால் கையை பிடித்து காட்டியும், காலை வலிக்கிறதென்றால் காலை சுட்டி காட்டியும், இப்படி நாடகமாடித்தான் ஒருவனுடைய உணர்ச்சியை இன்னொருவன் இன்னொருவனுக்கு வெளிப்படுத்தியிருக்க முடியும். ஆகவே சமுதாயத்திலே முதல் முதலாக இருந்தது நாடகம்தான். அதற்கு பிறகுதான் தொலைவிலே இருப்பவர்களை அழைப்பதற்கு ஏ ஓ வா என்று நீட்டி முழக்கி பேச அது இசையாயிற்று. நாடகம் முதலில், இசை இரண்டாவது. இவர்களுக்கு பிறகுதான் இயல். இன்னைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே இலக்கியத்தை பற்றி, வேறு பல கலைகளை பற்றி எல்லாம் பேசுகின்றோமே, அந்த இயல் மூன்றாவதாகத்தான் இருந்தது. ஆனால் அதனுடைய சாமர்த்தியம் பாருங்கள், அந்த இயல் நாடகத்தை கடந்து இசையை கடந்து முதல் இடத்திற்கு வந்துவிட்டது. இசை மாத்திரம் எப்பொழுது இரண்டாவது இடத்திலே இருக்கிறது, அதுக்கு இரண்டாவது இடம் எப்பொழுது நிரந்தரம். விளக்க தேவையில்லை. இந்த முத்தமிழில் இன்று இலக்கியம் குறித்து பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் இரண்டு கேள்விகளை எழுப்பி மறைந்த தமிழ் பேரறிஞர் டாக்டர் மு. வரதராஜனார் அவர்கள் தந்துள்ள விளக்கங்களை இங்கே குறிப்பிடுவது சிறப்புடையதாக இருக்கும் என நான் கருதுகின்றேன். டாக்டர் மூவா குறிப்பிடுகிறார், மூவா மூக்கா அல்ல, மூவா குறிப்பிடுகிறார், கலையும் அறிவியலும் என்பதை ஒப்பிட்டு காட்டுகிறார். அறிவியல் என்றால் என்ன, கலை என்றால் என்ன, இரண்டும் ஒரே மாதிரியாக தெரிந்தாலும் ஒன்றை பற்றி பேசினாலும் கூட இரண்டும் வேறுபடுகின்றன, முரண்படவில்லை ஆனால் வேறுபடுகின்றன. மூவா சொல்லுகிறார், ஒரு மரம் 40 அடி உயரம், இது அறிவியல். இப்படி சொன்னால் ஒரு மரத்தை பற்றி அது அறிவியல். அந்த மரத்தை பற்றிய வானாளாவி உயர்ந்த மரம் என்று சொன்னால் அது கலை. 100,000 பேர் கொண்ட கூட்டம், இது அறிவியல். எழுவிட இடமில்லாத அளவு கூட்டம், இது கலை. விண்ணை இடிக்கும் தலை இமயம், அது கலை. விண் என ஒன்றில்லை, அதை இமயம் இடிப்பதும் இல்லை. இமயமலை கடல் மட்டத்துக்கு மேலே 29,141 அடிதான் உயரம், இது அறிவியல். இப்படி விளக்குகிறார் டாக்டர் மு. வரதராஜனார். இன்னும் சொல்லுகிறார் மிக அழகாக, உள்ளதை உள்ளவாறு அறிவிக்க முயல்வது அறிவியல். உள்ளதை உள்ளவாறு அறிவிக்க முயல்வது அறிவியல், சயின்ஸ். உள்ளதை உணர்ந்தவாறு உணர்த்துவது கலை, ஆர்ட். டாக்டர் மூவா அவர்கள் எவ்வளவு அழகாக, எவ்வளவு எளிமையாக, எவ்வளவு பெரிய பிரச்சனையை சால்வ் செய்து கொடுத்திருக்கிறார் என்பதை கவனிக்க வேண்டும். உள்ளதை உள்ளவாறு இருக்கிறது அப்படியே, உள்ளதை உள்ளவாறு அறிவிக்க முயல்வது அறிவியல், சயின்ஸ். உள்ளதை உணர்ந்தவாறு உணர்த்துவது கலை. உதாரணமாக சொல்ல வேண்டுமேனால், ஒரு பெண்ணை பற்றி என்று எடுத்துக்கொள்வோம். மூவா கூற்றுப்படி கலையிலே ஒரு பகுதியை உணர்த்தினால் போதும், கற்பனையின் ஆற்றலால் முழுதும் விளங்கிவிடும். ஒரு பெண்ணை பற்றி சொல்லும் பொழுது அவள் ஒரு மயில் என்று சொன்னாலே, அவள் ஒரு மயில் என்று சொல்லுகின்ற அந்த வர்ணனையிலேயே மிக அழகானவள், பார்ப்பதற்கு கவர்ச்சி நிறைந்தவள், நம் இதயத்தை ஈர்க்கக்கூடியவள் என்ற இவ்வளவு எண்ணங்களும் வெளிப்பட்டு விடுகிறது ஒரு மயில் என்று சொன்னால். அது கலையிலே வருகின்ற ஒரு பகுதி. அறிவியலில் சொல்ல வேண்டுமேனால், அவள் அழகான பெண், அதோடு நிறுத்த முடியாது. எத்தனை அடி உயரம், என்ன நேரம், கண் எப்படி, என்ன உடை, எப்படி பேசுறா, இவ்வளவும் சொன்னாதான் அறிவியல் படி ஒரு பெண்ணை பற்றிய வர்ணனை முடிவுறும். கலையில் எல்லா பகுதிகளையும் விளக்கினால் சுவை குண்டிவிடும். மயில் சொல்த்தோடு நிறுத்தணும். அவளது ஆடு மயில் சொன்னா அவ்வளவு அழகான மயில் நினைச்சிருப்பாம். அதுல ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சா தோகை உள்ள மயில் எதுனா பெண் மயிலே அல்ல ஆண் மயில் தான். அங்கேயே பெரிய முரண்பாடு வந்துடும். ஆண் மயிலுக்கு தான் தோகை. எனவேதான் கலையில் எல்லா பகுதிகளையும் விளக்கினால் சுவை குன்றும். மயில் ஆனா பெண்ணா என்று தெரியாமலே பெண் மயில்தான் என்று எண்ணிக்கொண்டு தோகை விரித்த மயிலை பெண்ணுக்கு ஒப்பிடுவது சரிதானா என்ற கேள்வி எழும். எனவேதான் அப்படிப்பட்ட ஓமைகளை ஓமைகளோடு நிறுத்த வேண்டும். அதற்கு மேலே செல்லக்கூடாது. ஒரு முறை ஆராய்ந்து அறிந்த பிறகு மீண்டும் அதையே அறிவதில் ஆர்வம் இல்லாமல் செய்வது அறிவியல். ஒரு முறை ஆராய்ச்சி பண்றோம், மீண்டும் அதையே அறிவதில் ஆர்வம் காட்டாம இருக்கிறமே அதுதான் அறிவியல். ஒரு முறை உணர்ந்ததையே திரும்ப திரும்ப உணர்ந்த இன்புறுமாறு தூண்டுவது, உணர உணர இன்பம் பெருகச் செய்வது அதுதான் கலை. மனித வாழ்வில் அறிவின் பங்கும் உணர்ச்சியின் பங்கும் உண்டு. முக்கியமாக ஒன்றை கவனிக்க வேண்டும். அறிவு பெருகி உணர்ச்சி குன்றியவர்கள் மரம் போன்றவர்கள். அறிவு ரொம்ப அதிகமாக பெருகி உணர்ச்சி குன்றி போயிட்டு மரம் போல. அறம் போலும் பூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதார் என்றார் வள்ளுவர். அறிவு பெருகி உணர்ச்சி குன்றியவர்கள் மரம் போன்றவர்கள், உணர்ச்சி பெருகி அறிவு குன்றியவர்கள் விலங்கு போன்றவர்கள். பார்க்கிறோம் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்ல இப்போ விலங்குகள் எல்லாம். எனவே அறிவு பெருகி உணர்ச்சி குன்றியவர்கள் மரம் போன்றவர்கள், உணர்ச்சி பெருகி அறிவு குன்றியவர்கள் விலங்கு போன்றவர்கள். இந்த கலையை பல வகையாக பிரிக்கிறோம். ஓவியம், சிற்பம், இசை, நாட்டியம், நாடகம், இலக்கியம் என்று பலவையாக பிரிக்கும் பொழுது ஓவியம், சிற்பம், இசை, நாட்டியம் ஆகிய கலைகளை பொதுவாக எல்லா நாட்டுக்காரர்களும் நுகர முடியும். ஓவியத்துக்கு என்ன மொழி கிடையாது, அதனால எல்லாரும் அதை பாராட்டலாம், ரசிக்கலாம். சிற்பம் அதற்கு மொழி கிடையாது, எல்லோரும் பாராட்டலாம். கலாச்சாரம் உண்டு, அதுக்கு மொழி கிடையாது. இசை அதுக்கு மொழி கிடையாது. மொழிக்கு தான் இசை வேணும் நம்ம போராடுறோம். இசைக்கு மொழி கிடையாது. நாட்டியம் அதற்கு மொழி கிடையாது. அதனால எல்லா நாட்டுக்காரர்களும் எல்லா மொழிக்காரர்களும் நுகர முடியும் பொதுவாக. நாடக கலை இருக்க அந்த மொழி தெரியாதவங்க அந்த அசைவுகளை மாத்திரம் வச்சு பாதி உணரலாம், பாதி உணர முடியாது. இலக்கிய கலை இருக்க இது முழுதும் சொற்களால் ஆனது. எனவே இலக்கிய கலை இடத்தால் வரையறுக்கப்பட்டது. மொழி பயின்றவர்கள் மாத்திரம்தான் உணர முடியும். அப்படிப்பட்ட இந்த இலக்கிய கலை இசை, நாட்டியம், நாடகம் அவ்வப்போது தோன்றி பலனளித்து மறைய காணலாம். ஓவியமும் சிற்பமும் நெடுதினால் வாழ்ந்தாலும் ஒரு காலத்திலே அழியக்கூடியவை என்பதை உணரலாம். இலக்கியமும் ஏடுகளை அழிந்து விட்டாலும் மக்கள் மனத்தில் என்றென்றும் குடிகொண்டிருக்கக்கூடியவை. எனவே இலக்கியம்தான் சாகாவரம் பெற்றது. இப்படி வேறுபட்ட போதிலும் இந்த கலைகள் ஒன்றோடொன்று தொடர்பு கொண்டவை என்பதை அறிஞர்கள் விளக்குகின்றார்கள். மனிதன் படைத்துக் கொண்ட நாகரிக கருவிகள் மிகச்சிறந்தது மொழி என்பதில். மொழி இல்லையாயின் இன்றைய நாகரிக வளர்ச்சியே இல்லை. மக்கள் சேர்ந்து பழகவும், அமைப்புகள் ரீதியாக இயங்கவும், மன்றங்கள் தோன்றவும், நீதிகள் வழங்கவும், சமயங்கள் சட்டங்கள் உருவாகவும், அரசு, நாடு, உலக உறவு, வாணிகம், நூல்கள், அறிவியல் எல்லாவற்றுக்கும் மொழியே அடிப்படை. அத்தகைய மொழியை மொழிகளின் சொற்களையே ஊடுபொருளாக கொண்டு அமைவது இலக்கியம். ஆகையால் அது கலைகளில் சிறந்தது என்பது பொருந்தும் என்கிறார் டாக்டர் முவா. இலக்கியம் செய்யுள் வடிவாகவும் அமையும், உரைநடையாகவும் அமையும். உரைநடையாக நாடகமாக, தொடர்கதையாக, சிறுகதையாக, கட்டுரையாக அவைகள் அமையும். அதுதான் தற்காலத்திற்கும் இடைக்காலத்திற்கு உரிய தமிழாக நம்முடைய மொழியை பொறுத்தவரையிலே இருந்திருக்கிறது. ஆனால் சங்க காலத்தில் இந்த இலக்கியம் செய்யுள் வடிவில் அமைக்கப்பட்ட இலக்கியங்கள் மட்டுமே இருந்தன. ஆனால் அவை இன்றும் சாகாத இலக்கியங்களாக இருக்கின்றன என்பதை மீண்டும் ஒருமுறை நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த சங்க இலக்கியங்கள் இரண்டு துறைகளாக பிரிக்கப்படுகின்றன. எத்தனை நூல்கள் இருந்தாலும், எத்தனை தொகைகள் அதில் சொல்லப்பட்டாலும், எத்தனை பாட்டுக்கு பகுத்து அளிக்கப்பட்டாலும், மொத்தத்தில் ரெண்டே பிரிவு தான். அகம் அகத்துறை புறத்துறை என்ற ரெண்டே பிரிவுகள் தான். ஒன்றை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன். ஒரு முறை பல ஆண்டுகளுக்கு முன்பு, 25-30 ஆண்டுகளுக்கு முன்பு, ஒரு மகிழ்வுந்தில் காரில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முன் இருக்கையிலும், நானும் பேராசிரியர் அன்பழகனார் அவர்களும் பின் இருக்கையில் அமர்ந்து ஒரு நீண்ட தொலைவு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருந்தோம். இரவு நேரம் நானும் பேராசிரியர் அன்பழகன் அவர்களும் இந்த அகத்துறை புறத்துறையை பற்றி பெரிய சர்ச்சையில் ஈடுபட்டு ஏறத்தாழ ஒரு மணி நேரத்திற்கு மேலாக என்னுடைய கருத்துக்களை அவர் சிலவற்றை ஆமோதித்தும், அவருடைய கருத்துக்கள் சிலவற்றை நான் ஆமோதித்தும், அதே போல இருவாளாரும் எதிர்த்தும் வாதாடி கொண்டு சென்றோம். நீண்ட நேரம் மௌனமாக இருந்து இதை சுவைத்துக் கொண்டே முன்னெருக்கில் இருந்த அண்ணா அவர்கள் அமைதியாக மெல்ல பின்னால் திரும்பி, ஏனப்பா இவ்வளவு தகராறு பண்ணி கொண்டிருக்கிறீர்கள், அகமென்றால் என்ன, புறமென்றால் என்ன என்பதற்கா இவ்வளவு ஆராய்ச்சி? புறம் என்றால் பகிர்ந்து கொள்ளக்கூடியது புறம், பகிர்ந்து கொள்ள முடியாதது அகம் என்று இந்த ரெண்டே சொற்றொடரில் பேரறிஞர் அண்ணா அவர்களை விளக்கினார்கள். புறம் பகிர்ந்து கொள்ளக்கூடியது, அகம் பகிர்ந்து கொள்ள முடியாதது. விளக்க தேவையில்லை, அது பகிர்ந்து கொள்வது நாகரிக கேடு, பண்பாட்டு கேடு. எனவேதான் அண்ணா அவர்களுடைய சொற்றொடரை இன்றைக்கும் எண்ணி எண்ணி நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த அகம் புறம் என்று நாம் எண்ணி பார்க்கும் பொழுது, புறப்பாடல்களில் சிலருடைய பெயர்கள் சங்க இலக்கியத்தில், சில தனிப்பட்டவர்களுடைய பெயர்கள் சுட்டிக்காட்டப்பட்டாலும் கூட, அவர்களுடைய இன்ப துன்பங்களையும் விருப்பு வெறுப்புகளையும் நல்லது கெட்டதுகளையும் அனைவருக்கும் பொதுவானவைகளாகவே கொண்டிருக்கின்றார்கள். அகப்பாடல்கள் பெரும்பாலானவை தனிப்பட்டவர்களுடைய பெயர்கள் அதிகம் சொல்லப்படாமல் பொதுவாக விளங்க வேண்டும் என்பதற்காக தலைவன் தலைவி என்று பெயர் குறிப்பிடப்படாமலே பாடப்பட்டவர்களாகும். ஆனால் அந்த பெயர்களை தற்காலத்திலே நாம் ஒரு கதைக்காக, ஒரு குறுகிய இலக்கியத்திற்காக, ஒரு குறுங்காவியத்திற்காக பயன்படுத்துகிறோம். இங்கே வீட்டிலிருக்கின்ற தம்பி வைரமுத்து வில்லோடு வா நிலவே என்ற ஒரு குறுங்காவியம் நூலாக வெளியிட்டிருக்கிறார். அதிலே கூட ஆடு கோட்பாட்டு சேரலாதன், காக்கை பாடினார் நச்சிள்ளையார், இவர்கள் இருவரிடையே மலர்ந்துள்ள அன்பையும் நெருக்கத்தையும் வைத்து ஒரு பெரிய காதல் கதை பின்னி மிக அழகாக அதை தமிழகத்திற்கு வழங்கியிருக்கின்றார். என்ன சொல்கிறேன் என்றால், சங்ககாலத்து எழுத்துக்கள் தமிழ், அதிலே வருகின்ற செய்திகள் அத்தனையும் பொதுவாக எல்லோராலும் போற்றப்படக்கூடிய பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றன. தனிநபர்களுடைய வாழ்க்கையை மாத்திரம் சித்தரிப்பவர்களாக அவைகள் இல்லை என்பதற்காக சொல்லுகின்றேன். உணர்ச்சி உருவாகவே நின்று பிறவிகளின் பிற உயிர்களின் துன்பத்தை, மகிழ்ச்சியை, அவற்றின் உணர்ச்சிகளை கற்பனை செய்து அந்த காலத்திலே பாடியிருக்கிறார்கள். நான் தொடக்கத்திலே சொன்னேன், சங்ககால தமிழ் எவ்வளவு கரடுமுரடானது என்பதற்கு இரண்டு வரிகளை சொல்லுகிறேன். பகன்றை வான்மலர் மிடைந்த கோட்டை கருந்தா எருமை கன்று வெறுவும். ஏதாவது புரிகிறதா உங்களுக்கு? இது சங்ககால தமிழ், சங்கத்தமிழ். பகன்றை வான்மலர் மிடைந்த கோட்டை கருந்தா எருமை கன்று வெறுவும். என்னவென்றால், பகன்றை என்று சொல்லப்படுகின்ற ஒரு வகையான கொடி படர்ந்திருக்கின்ற புதரில் எருமை மாடு மேயச் சென்று அந்த புதருக்குள்ளே இருக்கின்ற மேய்ச்சலுக்கு தேவையான புல்லை பூண்டுகளை அது உண்ணுகிற நேரத்தில் அந்த பகன்றை கொடி அதனுடைய இரண்டு கொம்புகளிலும் சுற்றிக் கொள்கிறது. கொம்புகளிலே சுற்றி கொண்ட பகன்றை கொடியோடு தொழுவத்துக்கு வருகிறது. தொழுவத்துக்கு வரும்பொழுது அதனுடைய கன்று குட்டி தாய் என்று அடையாளம் தெரியாமல் மிரண்டு ஓடுகிறது. இரண்டே வரியில் இவ்வளவு அழகான நிகழ்ச்சியை அந்த காலத்து புலவன் பின்னி இருக்கிறான் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். பகன்றை ஒரு குடி, வான்மலர் மிடைந்த கோட்டை கும்பில் கருந்தார் எருமை, எருமையானது வர கன்று விரும் விரும்னா என்ன? தற்கால தமிழ்ல மிரளும், இடைக்கால தமிழ்ல அஞ்சும், சங்ககால தமிழ்ல விரும். இத்தகைய இந்த சங்ககால தமிழை எளிமையாக்கி மக்களுக்கு தர வேண்டும், இனிமையாக்கி மக்களுக்கு தர வேண்டும். அதனுடைய உட்பொருள் அனைத்தையும் தமிழ் மக்கள் உணர வேண்டும், தமிழ் இளைஞர்கள் உணர வேண்டும், தமிழ் மாணவர்கள் உணர வேண்டும் என்கின்ற பேரவா காரணமாக நான் எழுதியதுதான் சங்கத்தமிழ் என்பதை அறிவீர்கள். இங்கே நான் ஆற்றுகின்ற உரையில் உலகம், நாடு, மக்களுடைய வாழ்க்கை, வீரம், காதல், இரங்கல், இந்த உணர்ச்சிகளை பற்றி சங்ககால தமிழ் எப்படியெல்லாம் நமக்கு பயன்படுகிறது என்பதை எடுத்துக்காட்ட படிப்படியாக விரும்புகின்றேன். ஒரு பாடல், உலகத்தையே ஒன்று, அதில் இருக்கிற மக்களெல்லாம் ஒன்று என்று அறிவிக்கின்ற பாடல். அந்த பாடலை நம்முடைய மறைந்த முன்னாள் பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் சோவியத் நாட்டுக்கு சென்றிருக்கும் பொழுது கூட அங்கே எடுத்துக்காட்டினார்கள். எங்கள் நாட்டில் தமிழகத்தில் இப்படி ஒரு அருமையான பாடல் இருக்கிறது, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பாடலை இந்திரா காந்தி அங்கு எடுத்துக்காட்டினார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மாணவன் அதை எப்படி பிடித்துக் கொண்டிருக்கிறான்? இளைஞன் என்ன எப்படி உணர்ந்திருக்கிறான்? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றா என்ன சொல்கிறான்? எல்லா ஊரும் நம்ம ஊரு தான், உலகம் நம்முடையதான், அது வந்து சரி, யாவரும் கேளு, எல்லாரும் கேளுங்க கேளுங்க கேளு, அதல்ல பொருள். யாதும் ஊரே, எல்லா ஊரும் நம்முடைய ஊரே, யாவரும் கேளீர், கேளீர்னா உறவினர். இதான் சங்ககால தமிழ்ல ஒரு சங்கடம், கேளீர்னா இது போன்ற ஒரு இடத்துல உறவினர் என்ற பொருள், இன்னொரு இடத்துல பகைவர் என்று பொருள். கேளீருக்கே ரெண்டு பொருள் இருக்கு. தமிழ்ல தான் ஒரு சொல்லுக்கு பல பொருள்கள் உண்டு, நாம் மறந்துவிடக் கூடாது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற இந்த பாட்டை கணியன் பூங்குண்டன் என்ற புலவர் பெருமான் எழுதியதாகும். யாதும் ஊரே யாவரும் கேளீர், சீதும் நன்றும் பிறதர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன, சாதலும் புதுவது அன்றே, வாழ்தல் இனிது என மகிழ்ந்தன்றும் இளமே, முனிவின் இன்னாது என்றலும் இளமே, மின்னோடு வானம் தந்துளி தலையை ஆறாது, கல்புருது இறங்கும் மல்லற்பேர் யாற்று, நீர்வழிப்படுவோம் புனை போல, ஆறுயிர் முறை வழிப்படுவோம் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தனம் ஆகலின், மாட்சியின் பெரியோரை வியத்தலின் இளவே, சிறியோரை எழுதல் அதனினும் இளமே. இதுக்கு சமஸ்கிருதமே கேட்டு போலாம். ஏன்னா இங்கு அமர்ந்திருக்கின்ற மிக பெரும் புலவர்களை தவிர மற்றவர்கள் யாரும் இதற்கு பொருள் புரிந்து சுவைக்க முடியாது. எனவேதான் இதனை எளிய தமிழில் நான் அமைத்து ஏற்கனவே வெளியிட்டேன். மூன்று கூறாக ஆவதற்கு முன்பிருந்த முகவைப்பெரு மாவட்டத்தில், ராமநாதபுரம் மாவட்டத்தில் மூதறிஞர் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் பிறந்தார் என கேள்வியுற்று கழிப்புடனே மகிவாளன்பட்டிக்கு சென்றிருந்த போது பூங்குன்றம் என பழைய நாள் இலக்கியமாம் புறநானூற்று குறிப்பில் இருந்த ஊரின் பெயர்தான் மகிபாலன்பட்டியாக மாறிச்சென்று பெரும்புலவர் வாசுப்பா மாணிக்கனார் உரைக்க கேட்டு மகிழ்ச்சியிலே திளைத்து போறேன். கணியன் பூங்குணனார் என அவ்வூர் கவிஞன் கற்குகை ஒன்றில் செதுக்கி உள்ள கவிதையினை காண வாரி என அழைத்திடவே சென்று கண்டேன். அந்த பழம்புலவன் கரங்குண்டு செதுக்கியதோ அன்றி பார்புகழும் அப்பாட்டை பின்வந்தோர் செதுக்கியதோ யார் செயலாய் இருந்திடலும் அப்பாட்டில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் எனும் அரைகுபல்தனை அற்றைய நாளில் ஒரு தமிழன் நிறைகுடமாய் திகழும் தன் நெஞ்சத்தை திறந்து காட்டி விரிகடல் சூழ் உலகம் முழுதும் நம் ஊரே என்றும், விழியும் ஒளியும் போல் மக்களெல்லாம் நம் உறவே என்றும், புதிய வெளிச்சத்தால் பொல்லாத இருகிழித்து வேற்றுமையின் வேறறுத்து புரட்சி செய்தான் பூத்தமிழ் வண்டாக புணர்ந்து கலந்து இந்த பூமிக்கே புதுக்கவிதை கனி ஒன்றை தந்த கவிஞன் பூங்குண்டந்தனில் பிறந்த புலவன் கனியன்தான் என்கின்ற போது புல்லரித்து பூரித்து போகுதம்மா நம் இன்சான் உடம்பு. அந்நாளில் புலவரெல்லாம் அகிலத்தை ஆளுகின்ற அரசர்கள்